we've been thinking about building godly families and a godly church.
தேவபக்தியுள்ள சபையையும் தேவபக்தியுள்ள குடும்பங்களையும் கட்டுவதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
It's good for us to think about the origin of sin in the world.
இந்த உலகத்திலே பாவம் எங்கே ஆரம்பித்தது என்பதை குறித்து நாம் சிந்திப்பது நல்லது.
Because there we see the root of all the ungodliness in the world.
எல்லா அவபக்திக்கும் உள்ள வேரை நாம் அங்கே பார்க்கிறோம்.
And if we get rid of the root, the fruit will disappear.
வேரை நாம் பிடுங்கி விட்டால் அங்கே உள்ள கனி தானாக மறைந்து விடும்.
See, some of us are trying to be godly, constantly battling with this sin and that sin and the other sin.
நம்மிலே சிலர் இந்த பாவம் அந்த பாவம் என்று சொல்லி பல பாவத்தோடு கூட தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறோம்.
But as long as you don't hit the root, it will come out here, it will come out there.
வேரோடு கூட நீங்கள் இடைபடாத வரைக்கும் அந்த கனி இங்கே காணப்படும், அங்கே காணப்படும், அங்கே முளைக்கும்.
You know, it's like supposing you had a sickness which is having all types of sores coming out in your body.
உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கிறது, பலவிதமான கொப்பளங்கள் உங்களுடைய சரீரத்தில் தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம்.
And you discover a wonderful ointment that some doctor gives you.
ஒரு மருத்துவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ஆயின்மெண்ட்.
Every time you rub it, it goes off.
அந்த களிமை ஒவ்வொரு முறையும் நீங்கள் பூசும் பொழுது அந்த கட்டி மறைந்து விடுகிறது.
You are very thankful for that ointment.
அந்த களிம்புக்காக நீங்கள் மருத்துவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்.
But then that sore will come somewhere else, in your leg or somewhere.
கையிலே குணமான கொப்பளம் இப்பொழுது காலிலே வந்து விட்டது.
Then you rub the ointment, it goes off.
காலிலே அந்த கொப்பளம், கொப்பளத்துக்கு அந்த மருந்து பூசும் பொழுது அங்கே சரியாகிறது.
Comes on your chest or stomach or
பிறகு வயிற்றிலே வருகிறது அல்லது நெஞ்சிலே வருகிறது.
Again it can come back on your hand.
திரும்பவும் கொஞ்ச நாள் கழித்து கையிலே வருகிறது.
So you keep on using this ointment, you are very thankful because other people who don't have the ointment keep on suffering with this.
பல மக்களுக்கு இந்த மருந்து கிடைப்பதில்லை, ஆனால் உங்களுக்கு அந்த களிம்பு மருந்து கிடைத்தபடினாலே நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு முறையும் கொப்பளம் வரும்பொழுது அந்த களிமை பூசுகிறீர்கள்.
The doctor says now they have discovered an antibiotic.
இப்பொழுது ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய மருந்தை கண்டுபிடித்திருக்கிறார் என்று மருத்துவர் சொல்கிறார்.
It's not an ointment.
அது மேலே பூசக்கூடிய களிம்பு அல்ல.
You take this tablet for one week.
இந்த ஆன்டிபயாட்டிக் மாத்திரை ஒரு வாரம் சாப்பிடுங்கள்.
Maybe 3 times a day.
ஒவ்வொரு நாளும் 3 வேளை சாப்பிட வேண்டும்.
And you are an uneducated person, you can't understand how something you put inside your stomach will heal what is on your hand.
படிக்காதவர்களுக்கு சில சமயத்தில் புரிவதில்லை, எப்படி உள்ளே போகிற மருந்து வெளியே இருக்கக்கூடிய கொப்பளத்தை எப்படி அது குணமாக்கும்.
So the doctor says you may not understand it, but I'll tell you it will work. You come back after 1 week and tell me.
டாக்டர் என்ன சொல்கிறார் என்றால் உங்களுக்கு அது புரியாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு வாரம் கழித்து நீங்கள் வாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார்.
He takes this for 1 week.
ஒரு வாரம் இந்த மருந்தை சாப்பிடுகிறார், உட்கொள்கிறார்.
It's gone.
இப்பொழுது கொப்பளங்களா மறைந்து விட்டது.
1 year is no problem.
ஒரு வருஷம் ஆனாலும் அந்த கொப்பளத்தின் தோற்றம் இல்லை.
He says, doctor, this is a miracle.
இது ஒரு அற்புதம்.
It's not a miracle.
இது அற்புதம் இல்ல.
Till now you are only dealing with the fruit of that disease.
இதுவரையும் அந்த வியாதியினுடைய கனியோடு கூட தான் இடைப்பட்டீர்கள்.
The antibiotic went inside and hit the root of the disease.
அந்த ஆன்டிபயாட்டிக் மருந்து உள்ளே செல்லும் பொழுது இந்த வியாதியினுடைய வேரோடு கூட இடைப்பட்டு அதை நீக்கிவிட்டது.
When we talk about victory over sin, very often we are dealing with some particular sin there on the outside.
ஆகவே நாம் அடிக்கடி பாவத்தின் மேல் வெற்றியை குறித்து பேசும்பொழுது வெளியே காணப்படக்கூடிய பாவங்களோடு கூட இடைபடுகிறீர்கள்.
I got to overcome my anger.
என் கூட கோபத்தை மேற்கொள்ள வேண்டும்.
My murmuring.
அல்லது குறை சொல்லுதலை.
Or my sexual lusting.
அல்லது பாலியல் இச்சை.
Or my telling lies.
அல்லது பொய் சொல்லுதல்.
These are all outward fruit.
இவைகளெல்லாம் வெளியே காணப்படுகிற கனிகள்.
And you're battling one, you get rid of that, there's another one.
இதோடு கூட போராடி முடித்த பிறகு இன்னொன்று வந்து விடுகிறது.
Sometimes the same thing comes back again.
இதே முடிந்த உடனே பழைய பாவம் திரும்பி வந்து விடுகிறது.
Isn't it good to discover the root of it?
அதனுடைய வேரை கண்டுபிடிப்பது நல்லதல்லவா?
That's taught in scripture how sin came into this beautiful universe that God created that was perfect.
தேவன் பூரணமாய் உண்டாக்கின அந்த அழகான அண்ட சராசரத்திலே பாவம் எப்படி பிரவேசித்தது என்று வேதம் சொல்கிறது.
In the beginning God created the heaven and the earth.
ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார்.
That's the first verse of Genesis.
ஆதியாகமம் 1 உள்ளதான முதல் வசனம்.
The next verse is the earth became corrupt and dark and empty.
அடுத்த வசனத்திலே நாம் பார்க்கிறது என்னவென்றால் இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமாய் இருந்தது.
How did that happen?
அது எப்படி நடந்தது?
God doesn't make the earth like that.
தேவன் இந்த பூமியை அப்படி உண்டாக்கவில்லை.
Something happened between verse 1 and 2.
ஒன்றுக்கும் இரண்டுக்கும் வசனங்களுக்கு இடையில் ஏதோ ஒன்று நடந்தது.
You say why is it not written there?
ஏன் அங்கே எழுதப்படவில்லை?
because this book was written for man.
Indha புத்தகமானது மனிதனுக்காக எழுதப்பட்டது.
What happened there happened to the angels.
அங்கே நடந்தது தூதர்களுக்கு மத்தியிலே நடந்த காரியம்.
It is mentioned somewhere else.
ஆகவே அது வேறொரு இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது.
But that is what made the earth corrupt.
இதுதான் அந்த பூமியை தீமையானதாய் மாற்றியது.
You know, whenever sin comes, it's not really the person that's affected. All his surroundings get affected also.
எப்பொழுதெல்லாம் ஒரு பாவம் வருகிறதோ அந்த பாவம் செய்கிற நபர் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பாதிக்கப்படுகிறது.
When Adam sinned,
ஆதாம் பாவம் செய்யும் பொழுது,
all of a sudden the lions became violent.
திடீரென சிங்கம் அது கொடூரமாய் மாறிவிட்டது.
And the snakes became poisonous.
பாம்பு விஷமுள்ளதாய் மாறிவிட்டது.
And the scorpion, which was a very pleasant animal, suddenly became poisonous.
நன்றாக இருக்கக்கூடிய அந்த நட்டு வாய்க்கால் அந்த தேள் அதுவும் விஷமுள்ளதாய் மாறிவிட்டது.
And sickness and so many problems came because one man sinned.
ஒரு மனிதன் பாவம் செய்தபடினாலே வியாதிகள் பல பல பிரச்சனைகள்.
So that is shows how terrible sin is. It affects all our surroundings.
பாவம் அவ்வளவு பயங்கரமானது நம்முடைய சூழ்நிலையிலும் பாதிக்கிறது.
So what you read in the second verse of Genesis is because the angels sinned.
ஆகவே இரண்டாம் வசனம் ஆதியாகமத்திலே ஒன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறது ஏன் என்று சொன்னால் அது தூதர்கள் பாவம் செய்தபடினாலே.
Many of you have read these passages, but I'd like to show it to the benefit of those who don't know.
இந்த வாசகத்தை தெரியாதவர்களுடைய நன்மைக்காக இந்த பகுதியை நான் மீண்டும் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
Ezekiel 28.
எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம்.
The Lord told Ezekiel, verse 12, take a lamentation against the king of Tyre.
எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம்
12th verse.
12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்.
Take a lamentation against the king of Tyre.
மனுபுத்திரனே, நீ திரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி.
The real king of Tyre was the devil who was living inside the earthly king.
உண்மையான தீருவின் ராஜா யார் என்று சொன்னால் அவன் தான் பிசாசு. இந்த பூமிக்குரிய தீரு ராஜாவுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவன்.
Just like Jesus would speak to a demon who was inside a person and say, what's your name?
இயேசு பிசாசு பிடித்தவனை பார்த்து உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார். அது போல
he wasn't asking the man, he was asking the demon.
பெயர் என்ன என்று அந்த மனிதனிடத்தில் கேட்பதில்லை, ஆனால் அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசை பார்த்து கேட்கிறார்.
The Lord was telling the real king of Tyre is this devil who's living inside this man.
ஆகவே இங்கேயும் கூட அந்த மனிதனுக்குள்ளாக வாழ்கிறவன் தான் உண்மையான அந்த தீரு ராஜா பிசாசு சாத்தான்.
You had the seal of perfection once upon a time.
நீ பூர்ண அழகளோனாய் முத்திரை செய்யப்பட்ட மோதிரமாய்
இருந்தாய். You were full of wisdom, perfect in beauty.
நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன்.
You were in Eden before Adam was there.
ஆதாமுக்கு முன்பதாகவே நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன்.
There was an Eden in Genesis chapter 1 verse 1.
ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு ஏதேன் தோட்டம் இருந்தது.
And long before Adam was created.
ஆதாம் உண்டாக்கப்படுவதற்கு வெகு நாட்களுக்கு முன்பதாக.
And it was this beautiful angel, the ruler of angels, who is known as Lucifer, who was there.
இந்த தூதர்களுக்கெல்லாம் தலைவனாய் அதிபதியாய் இருந்ததான லூசிபர் என்று சொல்லப்படக்கூடிய தூதன் அங்கே இருந்தான்.
He was perfect in wisdom, beauty, position.
ஞானம், அழகு இவைகளிலே பூரணமானவன், ஸ்தானம் இருந்தது.
Head of all the angels.
எல்லா தூதர்களுக்கும் தலைவனாய் இருந்தான்.
And he was a very musical person, we read.
ஆனால் வாசிக்கிறது என்னவென்றால், இசையிலே அவன் வல்லவனாய் இருந்தான்.
You read about that in the subsequent verses.
கீழே உள்ள வசனங்களிலே நீங்கள் அதை வாசிக்கிறீர்கள்.
In one translation, the middle of verse 13, it speaks of tambourines and flutes.
13ஆம் வசனத்தின் மத்தியிலே அங்கே புல்லாங்குழல் என்றெல்லாம் வாசிக்கிறோம்.
So he was the anointed cherub, verse 14, that covered the whole place.
அந்த முழு இடத்தையும் காவல் காற்றுக்கொண்டிருந்ததானே காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்.
This is not the earthly king, this is the demon inside, the devil inside.
பூமிக்குரிய ராஜா அல்ல, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பிசாசு.
And you were on the holy mountain of God.
நீ தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் இருந்தாய்.
And you were blameless, verse 15, in all your ways.
உன்னுடைய வழிகளில் எல்லாம் குறையற்றிருந்தாய் என்று 15ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
But
anal
verse 17, your heart was lifted up because of your beauty.
16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், உன் அழகினாலே உன் இதயம் மேட்டிமையாயிற்று.
See, there were three things that Lucifer had.
லூசிபருக்கு மூன்று காரியங்கள் இருந்தது.
Remember, this is an earth that was perfect, no sin anywhere.
அந்த நாட்டில் உள்ளதான பூமியானது பூர்ணமாக இருந்தது, எங்கும் எந்த பாவமும் இல்லை.
Everything was holy and pure.
எல்லாமே பரிசுத்தமும் தூய்மையுமாய் இருந்தது.
Even the angels were like that.
தூதர்களும் அப்படி இருந்தார்கள்.
And then one person, one angel.
ஒரு தூதன், ஒரு நபர்.
What did he get?
அவனுக்கு என்ன கிடைத்தது?
A little bit of pride in his heart.
தன்னுடைய உள்ளத்திலே கொஞ்சம் மேட்டிமை.
I'm so good looking.
நான் அழகாக இருக்கிறேன்.
I'm so clever.
நான் புத்திசாலி.
I'm ruling over millions of angels.
மில்லியன் கணக்கான தூதர்களை ஆளுகை செய்கிற அதிபதி.
That was the first time that sin came into the world.
இதுதான் இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்த முதல் பிரவேசித்தது.
What is the first sin?
முதல் பாவம் என்ன?
It was not dirty thoughts and sexual sin.
அசுத்த எண்ணங்களும் பாலியல் சம்பந்தமான பாவங்களும் அல்ல.
It was not anger.
கோபமும் அல்ல.
It was pride.
பெருமை.
Pride in our beauty.
அழகிலே பெருமை.
His beauty.
அவனுடைய அழகிலே பெருமை.
His wisdom.
அவனுடைய ஞானத்திலே பெருமை.
And his position.
அவனுடைய ஸ்தானத்திலே பெருமை.
Three things.
மூன்று காரியங்கள்.
This is the origin of sin in this universe.
இந்த அண்ட சராசரத்தில் இதுதான் பாவத்தின் ஆரம்பம்.
Pride in
பெருமை.
Pride in one's beauty.
ஒருவனுடைய அழகிலே பெருமை.
It could be physical beauty, it could be spiritual beauty.
அது சரீரப்பிரகாரமான அழகா இருக்கலாம் அல்லது ஆவிக்குரிய அழகா இருக்கலாம்.
In wisdom,
ஞானம்.
Could be pride in one's earthly wisdom.
பூமிக்குரிய ஞானத்திலே பெருமை இருக்கலாம்.
Bible knowledge.
அல்லது வேத அறிவிலே பெருமை இருக்கலாம்.
Spiritual wisdom.
அல்லது ஆவிக்குரிய ஞானத்திலே பெருமை இருக்கலாம்.
Any type of pride.
எந்த விதமான பெருமையா இருந்தாலும்
pride in one's position.
ஒருவருடைய ஸ்தானத்திலே பெருமை.
I am the head of the angels.
நான் தான் தூதர்களுக்கெல்லாம் தலைவன்.
I am the elder in this church.
நான் தான் இந்த சபையின் மூப்பர்.
I am the wife of the elder in the church.
அல்லது நான் தான் சபையின் மூப்பருடைய மனைவி.
You can be proud of anything.
எந்த விஷயத்தை குறித்து வேண்டுமானாலும் பெருமை வரலாம்.
In one moment.
ஒரு க்ஷணத்திலே
the Lord says.
ஆண்டவர் சொல்கிறார்.
I have cast you down in the
உன்னை நான் தள்ளி விட்டேன்.
He was cast down.
உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் என்று சொல்கிறார்.
Brought fire upon you, it has consumed you, verse 18.
18 வசனத்திலே பார்க்கிறோம், அக்கினியை உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணுவேன்.
I have cast you, verse 17, to the ground.
தரையிலே உன்னை தள்ளி போடுவேன் என்று 17 வசனத்திலே வாசிக்கிறோம்.
In one moment.
ஒரு க்ஷணத்திலே.
From that position God threw him down.
அந்த ஸ்தானத்திலிருந்து தேவன் அவனை தள்ளி விட்டார்.
He did not lose his gifts.
தன்னுடைய வரங்களை அவன் இழக்கவில்லை.
He did not lose his power.
தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் அவன் இழக்கவில்லை.
And when a man is rejected by God,
ஒரு மனிதன் தேவனால் தள்ளப்படும் பொழுது,
he may still have a gift of preaching.
தொடர்ந்து அவர் பிரசங்கிக்கக்கூடிய வரத்தை வைத்துக் கொண்டிருப்பார்.
He may still have many many gifts.
பல பல வரங்கள் அவருக்கு இன்னும் இருந்து கொண்டே இருக்கலாம்.
Anointing is gone.
ஆனால் அபிஷேகம் போய்விட்டது.
Grace is gone.
கிருபை போய்விட்டது.
If you cannot distinguish between grace and gifts, you will be deceived.
கிருபைக்கும் வரங்களுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள்.
When you hear a person preaching, don't see whether he has got gifts.
ஒருவர் பிரசங்கிக்கும் பொழுது அவருக்கு வரங்கள் இருக்கிறதா என்று நீங்கள் பார்க்க வேண்டாம்.
The devil has got gifts.
பிசாசுக்கு வரங்கள் இருக்கிறது.
Grace is not there.
கிருபை அங்கே இல்லை.
The anointing which brings grace is gone.
கிருபையை கொண்டு வரக்கூடிய அபிஷேகம் போய்விட்டது.
If you don't distinguish between that, I tell you, in this today's Christianity, you will be deceived.
இதற்கு வித்தியாசம் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்றைய கிறிஸ்தவத்திலே நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு விடுவீர்கள்.
The devil can preach better than anybody in the world.
உலகத்தில் யாரை காட்டிலும் பிசாசு நேர்த்தியாக பிரசங்கம் பண்ணுவான்.
He was the first person to bring fire from heaven in the Bible.
வேதத்திலே முதலாவதாக பரத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த முதல் நபர் பிசாசு.
In the book of Job.
யோபின் புத்தகத்திலே
fire came from heaven and burnt up his cattle and
வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவனுடைய ஆடு மாடுகளை எரித்து போட்டு விட்டது.
Elijah brought fire from heaven thousands of years later.
அதற்கு பிறகு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு எலியா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார்.
The first person who brought fire from heaven was Lucifer when he became Satan.
பரத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்த முதல் நபர் சாத்தானாய் மாறின லூசிபர்.
There are all types of things the devil can do.
பிசாசு பலவிதமான காரியங்களை செய்வான்.
There are people who come to me in Bangalore for prayer.
அநேகர் ஜபத்திற்காக பெங்களூருக்கு வருகிறார்கள்.
You know, people from some other church.
வேறு சபையிலிருந்து வருகிறார்கள்.
Brother Jack, you got to pray for my house. All types of funny things are happening there.
என்னுடைய வீட்டிலே பலவிதமான வேடிக்கையான காரியங்கள் நடக்கிறது. ஜெபிக்க முடியாய் வந்தேன் என்று சொல்கிறார்.
The fused tube light will suddenly start burning.
பீசான டியூப் லைட் திடீரென எரிய ஆரம்பிக்கிறது.
And pig's dung will fall in the middle of our house.
திடீரென்று பார்த்தால் பன்றியினுடைய கழிவுகள் நடுவில் வந்து விழும்.
I said, yeah, that's the devil. I know the devil can do all types of things.
பிசாசு இந்த காரியங்கள் எல்லாம் செய்வானே எனக்கு தெரியும்.
He has got power. He's got gifts.
அவனுக்கு வல்லமை இருக்கிறது. அவனுக்கு வரங்கள் இருக்கிறது.
That is how these people who do witchcraft and all put curses on others.
இப்படி தான் பில்லிசீனியம் செய்கிறார்களே. அவர்கள் மற்றவர்கள் மீது சாபத்தை உருவிக்கிறார்கள்.
I asked this man, what is the reason?
என்ன காரணம் என்று கேட்டேன்.
He said, I and my sister have some dispute about this property.
இந்த சொத்தை குறித்து எனக்கும் என்னுடைய சகோதரிக்கும் சண்டை.
She has gone to some witch doctor and these things are happening in my house.
என்னுடைய சகோதரி அவர்கள் பிள்ளை சுனியை வைக்கிறவர்களிடத்திலே போய் அவங்க சுனியை வைத்து விட்டார்கள்.
So I didn't say I will pray for your house.
உன் வீட்டுக்காக ஜெபிக்கிறேன் சொல்லவில்லை.
I said you need to give your life to Christ first.
முதலாவது உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும்.
Otherwise there'll be no protection.
இல்லாவிட்டால் பாதுகாப்பு இல்லை.
I believe devil's got tremendous power.
பிசாசுக்கு அபரிமிதமான வல்லமை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன்.
Here in Tamil Nadu in some conference I have seen a woman demon possessed and so powerful you need 3-4 men to restrain her.
இங்கே நான் பார்த்திருக்கிறேன் தமிழ்நாட்டில் கான்ஃபரன்ஸ் நடக்கும் பொழுது பிசாசு பிடித்த ஒரு ஸ்திரீ 3-4 ஆட்கள் பிடிக்கிறார்கள் முடியாமல் தள்ளிவிட்டு
போய்விடுகிறது. Satan's got tremendous power.
சாத்தானுக்கு அதிகப்படியான வல்லமை இருக்கிறது.
So don't think that because somebody has gift and can preach powerfully he's anointed with the
grace. ஆகவே யாரோ ஒருவருக்கு வரங்கள் இருக்கிறது நன்றாக பிரசங்கிக்கிறார் என்பதனாலே அவர் கிருபையுள்ளவர் என்று எண்ணிவிட வேண்டாம்.
God did not take away Satan's gifts.
சாத்தானுடைய வரங்களை தேவன் அவனிடத்தில் எடுக்கவில்லை.
Even though he left God.
அவன் தேவனை விட்டு போய்விட்ட பிறகும் கூட.
You say, why didn't he do that?
ஏன் அதை அவர் செய்யவில்லை என்று கேட்கலாம்.
Let me ask you.
நான் உங்களை கேட்கிறேன்.
Supposing there's a very good friend of yours.
உங்களுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார்.
And every for 10 years every birthday you went and gave him some expensive gift.
10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டிற்கும் நீங்கள் அவருக்கு செலவுக்கு பணம் கொடுத்திருக்கிறீர்கள்.
And one day he gets angry with you and leaves you.
ஒரு நாளில் உங்கள் மீது கோபப்பட்டு அவர் போய் விடுகிறார்.
Becomes your enemy.
உங்களுடைய விரோதியாய் மாறுகிறார்.
Will you go to him and say please give me back all those 10 years I gave you birthday gifts, give it back to me.
10 ஆண்டுகளாக உங்களுடைய பிறந்த நாளுக்கு வெகுமதி கொடுத்தேனே அவைகளெல்லாம் திரும்பி கொடுங்கள் என்று கேட்பீர்களா?
Will you do it?
நீங்கள் செய்வீர்களா?
No. If you don't do it as a sinner, where will God do it?
பாவியாக இருக்கக்கூடிய நீங்களே செய்யவில்லை என்று சொன்னால் தேவன் எப்படி அதை செய்வார்?
He gave a gift, he said, okay, keep it.
வரம் என்று கொடுத்து விட்டாராக வைத்துக்கொள்.
That is how Satan has got power.
இப்படி தான் சாத்தானுக்கு வல்லமை கிடைத்திருக்கிறது.
That is how so many preachers today can cast out demons.
இப்படி தான் அநேக பிரசங்கியார்கள் பிசாசை விரட்டலாம்.
Heal the sick.
வியாதியஸ்தர்களை குணப்படுத்தலாம்.
Preach powerfully.
வல்லமையாய் பிரசங்கிக்கலாம்.
One day they stand before the Lord.
ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது,
Lord, we did all these things in your name.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே இவைகளெல்லாம் செய்தோம்.
And the Lord will say, go to hell.
ஆண்டவர் சொல்லுவார், நரகத்துக்கு போ.
Because you lived in sin.
நீ பாவத்திலே வாழ்ந்தாய்.
It's very important to understand this.
இதை விளங்கிக் கொள்வது மிக முக்கியம்.
Godliness is not exercising gifts.
நாம்
Godliness.
தேவ பக்தி என்பது வரங்களை பிரயோகிப்பதல்ல.
There are demon possessed people who can speak in tongues.
பிசாசு பிடித்தவர்கள் அன்னிய பாஷையில் பேச முடியும்.
That is why I am not impressed by.
ஆகவே அதனாலே நான் கவர்ச்சிக்கப்படுகிறேன் அல்ல.
And lot of the tongues I have heard is all counterfeit.
அநேக நான் கேட்ட அன்னிய பாஷைகள் எல்லாம் போலியானவைகள்.
I speak in tongues.
நான் அன்னிய பாஷையில் பேசுகிறேன்.
38 years.
38 ஆண்டுகளாக அன்னிய பாஷையில் பேசுகிறேன்.
But it's not babbling to you a few syllables, it's a language I speak to God.
ஏதோ ஒரு சில ஒலிகளை வைத்து உளறுவதல்ல, அது தேவனோடு கூட பேசக்கூடிய ஒரு பாஷை.
There's real tongues and there's counterfeit tongues.
ஆகவே உண்மையான அன்னிய பாஷை இருக்குது, போலியானவைகளும் இருக்குது.
But even if a person doesn't have tongues, what I ask look for is grace. Grace is the mark of God being with a person.
ஆகவே ஒரு மனிதனிடத்தில் அன்னிய பாஷை வரம் இல்லாவிட்டாலும் அவரிடத்தில் கிருபை இருக்கிறதா என்று கேட்கிறேன். கிருபை இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய பிரசனம் அவரிடத்தில் காணப்படுகிறது.
So it is pride through which sin came into this world.
இந்த உலகத்துக்குள்ளாக பாவம் வந்ததனுடைய வழி பெருமை.
When pride comes,
பெருமை வரும்பொழுது
other things come out from there.
அங்கே மற்றவைகளும் புறப்பட ஆரம்பிக்கிறது.
See in Isaiah chapter 14.
ஏசாயா 14 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
From this pride other things came.
இந்த பெருமையிலிருந்து மற்ற காரியங்கள் புறப்படுகிறது.
The Lord says to this angel in verse 12.
12வது வசனத்தில் இந்த தூதனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்.
How you have fallen from heaven, O star of the morning, son of the dawn.
அதிகாலின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே.
Why? Because verse 13 you said in your heart, I will ascend to heaven.
நான் வானத்திற்கு ஏறுவேன் என்று உன் உள்ளத்திலே நீ சொன்னாய். 13வது வசனம்.
I will put my throne above the stars of God.
என்னுடைய சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக உயர்த்துவேன். ஏசாயா
14:13. Verse 14 above the heights of the clouds.
நான் உன்னதங்களிலே ஏறுவேன் என்று சொன்னாய்.
And I will go be like the Most High.
உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்திலே சொன்னாய்.
So when with pride comes another spirit, the spirit of rebellion against authority.
ஆகவே பெருமை வரும்பொழுது அந்த பெருமையோடு கூட அதிகாரத்திற்கு எதிராய் கிரியை செய்ய கூட முரட்டாட்டமும் வருகிறது.
Rebellion against authority.
அதிகாரத்துக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய முரட்டாட்டம்.
That is how sin originated.
இப்படி தான் பாவம் ஆரம்பித்தது.
Pride,
பெருமை,
rebellion against authority,
அதிகாரத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வது.
Lord says verse 15 you will be thrown down to hell.
உன்னை நரகத்திலே நீ தள்ளப்பட போவாய் என்று 15வது வசனத்திலே வாசிக்கிறோம்.
So this is the root.
இதுதான் வேர்.
If you don't hit this root, you will always be battling with sin. I'll tell you that.
இந்த வேரை நீங்கள் பிடுங்காவிட்டால் எப்பொழுதே உங்களுக்கு பாவத்தோடு கூட போராடிக் கொண்டே இருப்பீர்கள்.
Many people ask this question, Brother Zach, I'm fighting, I'm never able to overcome sin.
சகோதரரே, நான் போராடிக் கொண்டே இருக்கிறேன், ஆனாலும் பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லையே என்று கேட்கிறார்.
That's like this man saying, the sore comes here, I get rid of it here, it comes here, get rid of it here, it comes somewhere else.
இங்கே கொப்பளம் வருகிறது, அது சுகமானால் இங்கே வந்து விடுகிறது, இங்கே சுகமானால் இங்கே வந்து விடுகிறது என்று சொல்வதைப் போல.
All your life you'll be battling it till you hit the root.
நீங்கள் வேரை பிடுங்கும் வரைக்கும் வாழ்க்கை முழுதுமாய் போராடிக் கொண்டே இருப்பீர்கள்.
And the devil doesn't want you to hit the root.
ஆனால் நீங்கள் வேரை பிடுங்க கூடாது என்று பிசாசு விரும்புகிறார்.
He doesn't want you to know the root of it.
அதனுடைய வேர் என்ன என்பதை கூட அறிய கூடாது என்று விரும்புகிறார்.
Why is it so many people who sat in CFC for so many years are still infected with so much of sin?
ஏன் CFC சபையில் எவ்வளவு ஆண்டுகளாக உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய விசுவாசிகள் எவ்வளவோ பாவத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள்?
Why is it there are elders who lose their temper?
ஏன் கோபப்படுகிற மூப்பர்கள் இன்னும் இருக்கிறார்கள்?
All losing your temper is because of pride. There's no other reason.
கோபப்படுகிறதற்கெல்லாம் ஒரே காரணம் பெருமை தான், வேறு காரணமே இல்லை.
Even your defeat by sexual lust is because of pride.
நீங்கள் பாலிய இச்சையிலே விழுகிறீர்களே அதுவும் பெருமைதான் காரணம்.
The Bible never says God will oppose adulterers or murderers or thieves.
கள்ளர்களையோ விபசாரக்காரர்களையோ கொலைக்காரர்களையோ தேவன் எதிர்க்கிறார் என்று வேதம் சொல்லவில்லை.
God opposes those who are proud. 1 Peter 5 verse 5.
1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறது போல தேவன் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார்.
Nowhere does it say God opposes people who watch internet pornography or who are murderers.
இனிய தலத்திலே ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறவர்களை தேவன் எதிர்க்கிறார் அந்த கொலைகாரர்களை எதிர்க்கிறார் என்று வேதம் எங்குமே சொல்லவில்லை.
Your sin comes out of your pride.
உன்னுடைய பாவம் பெருமை நிமித்தமாக வருகிறது.
All the sin in your life comes from one root.
உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அனைத்து பாவங்களும் ஒரே வேரிலிருந்து ஆரம்பிக்கிறது.
Pride,
பெருமை,
and one manifestation is you rebel against the elders.
அதனுடைய ஒரு வெளிப்பாடு என்னவென்றால் உங்கள் சபையில் இருக்கக்கூடிய மூப்பர்களை நீங்கள் எதிர்க்கிறீர்கள்.
Like we heard, you don't honor your father and mother at home.
குடும்பத்திலே தகப்பனையும் தாயையும் கனமண்டுவதில்லை என்று கேட்டோமே அதுபோல.
You rebel against your boss in the office.
அலுவலகத்தில் உங்களுடைய மேல் அதிகாரி எதிர்க்கிறீர்கள்.
Where does it come from?
அது எங்கிருந்து வருகிறது?
One source.
ஒரே ஒரு மூலம்.
Pride within.
உள்ளே இருந்து வருகிற பெருமை.
Pride in your beauty,
உடைய அழகிலே பெருமை,
in your cleverness,
உடைய புத்திசாலித்தனத்திலே பெருமை,
in your position,
உடைய ஸ்தானத்திலே பெருமை,
in your money,
உடைய பணத்திலே பெருமை,
or what you have accomplished in your life,
வாழ்க்கையிலே சாதித்த சாதனைகளினாலே வரக்கூடிய பெருமை,
in your Bible knowledge which you boast about,
மீ மேன்மை பாராட்டுகிற வேத அறிவு,
or in the wonderful children you have brought up,
அல்லது நீங்கள் வளர்த்திருக்கிற அருமையான பிள்ளைகள்.
There are so many things to be proud of.
ஆகவே பெருமைப்படுவதற்கு பல காரியங்கள் இருக்கிறது.
And the moment pride comes,
பெருமை வருகிற அந்த க்ஷணத்திலே
your enemy
தேவனுக்கு விரோதியாய் மாறுகிறார்.
Even if you're a believer,
நீ ஒரு விசுவாசியாக இருந்தாலும் உனக்கு விரோதியாய் மாறுகிறார்.
Never forget this.
ஒரு காலம் இதை மறக்க வேண்டாம்.
There's no partiality with God.
தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
God doesn't say, oh, this is a believer, so he's proud, I will excuse it.
ஓஹோ, இவன் விசுவாசி, இவன் பெருமையாய் இருந்தால் நான் மன்னித்து விடுகிறேன் என்று
சொல்லுகிறது. It's a law.
அது ஒரு பிரமாணம்.
God opposes the proud.
தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்திருக்கிறார்.
See, there's a law called the law of gravity in this.
புவியீர்ப்பு விசை என்றதான ஒரு பிரமாணம் உண்டு.
If you go to the roof of this house,
இந்த
பில்டிங்,
இந்த கட்டடத்தினுடைய கூரைக்கு நீங்கள் செல்கிறீர்கள்,
and you jump down,
அங்கிருந்து குதிக்கிறீர்கள்,
the law of gravity will pull you down.
புவியீர்ப்பு விசை உங்களை கீழே நோக்கி இழுக்கும்.
The law of gravity is not checking, is this a believer or is this unbeliever who is jumping.
புவியீர்ப்பு விசை குதிக்கிற ஆள் விசுவாசியா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்கும்.
Gravity is not bothered whether you are a believer or unbeliever.
நீ விசுவாசியா இல்லையா என்று புவியீர்ப்பு விசை ஒரு காலம் அதிகம் தக்கறைப்படுவதில்லை.
You disobey, it will go down.
கீழ்ப்படியாமல் குதித்தால் கீழே போய் விடுவீர்கள்.
There are many other laws like this.
இது போன்ற பல பிரமாணங்கள் உண்டு.
If you keep on eating and never do any exercise, you become fat.
நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் சாப்பிட்டு கொண்டே இருந்தால் குண்டாவீர்கள்.
The law does not check up, are you a believer?
நீ ஒரு விசுவாசியா இல்லையா என்று சொல்லி இந்த பிரமாணம் சோதித்து பார்ப்பதில்லை.
The laws of God do not bother about whether you are believer or unbeliever.
தேவனுடைய பிரமாணங்கள் எல்லாமே நீ விசுவாசியா இல்லையா என்பதை சோதித்து பார்ப்பதில்லை.
You violate the laws of the body, you get sick.
சரீரத்தினுடைய பிரமாணங்களை மீறுவீர்கள் என்று சொன்னால் வியாதிப்படுவீர்கள்.
It doesn't matter whether you are believer or unbeliever.
நீங்கள் ஒரு விசுவாசியா அவிசுவாசியா என்பது ஒரு காரணம் அல்ல.
That's why believers get as many sicknesses as unbelievers.
ஆகவே தான் அவிசுவாசிகளுக்கு எவ்வளவு வியாதிகள் வருகிறதோ அதே போல விசுவாசிகளுக்கும் வியாதிகள் வருகிறது.
And if a believer jumps off the roof, he'll fall down just like an unbeliever.
ஒரு அவிசுவாசி கீழே விழுந்தால் எப்படி அடிபடும் அதே போல தான் ஒரு விசுவாசி கீழே விழுந்தால் அடிபடும்.
And if a believer is proud, God will oppose him just like an unbeliever.
ஆகவே அவிசுவாசி பெருமையா இருந்தால் எப்படி தேவன் எதிர்ப்பார் அதே போல விசுவாசி பெருமையா இருந்தாலும் தேவன் எதிர்ப்பார்.
It doesn't matter who you are, it could be me. If I am proud, God will oppose me.
நானாக இருந்தாலும் சரி, நான் பெருமையாக இருந்தால் தேவன் என்னையும் எதிர்ப்பார். நீ யாராக இருந்தாலும் சரி.
See, the Bible says.
வேதம் சொல்கிறது.
Sin shall not have dominion over you when you are under grace. Romans 6:14.
ரோமர் 6:14 இல் வாசிக்கிறோம், நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உன்னை மேற்கொள்ளாது.
You say, brother Zach, sin has dominion over me.
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் சகோதரனே, பாவம் என்னை மேற்கொள்கிறது.
Yeah, then according to Romans 6:14 you are not getting grace.
ஆம், ரோமர் 6:16 இன் படி நீங்கள் கிருபையை பெறுகிறவர்கள் அல்ல.
No brother, I am getting grace.
இல்லை பிரதர் சகோதரனே, நான் கிருபையை பெறுகிறேன்.
You think you are getting grace.
கிருபையை பெறுகிறேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய்.
Says here, if you are under grace, sin cannot have dominion over you.
கிருபைக்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் உங்களை ஆளாது ஆண்டுகொள்ளாது என்று பார்க்கிறோம்.
Whom shall I believe? Shall I believe God or shall I believe you?
நான் தேவனை நம்புவதா அல்லது உங்களை நம்புவதா? நீங்கள் சொல்றது நம்புவதா?
Let God be true and every man a liar.
தேவனை சத்தியபரர், எந்த
I believe with all my heart that if I am under grace, sin cannot rule over me.
நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவம் என்னை ஆளாது.
It's like saying, if there's raining outside and I'm under this roof, no drop of rain can come on my body.
வெளியே மழை பொழிந்து கொண்டிருக்கிறது, நான் இந்த அரங்கத்துக்குள்ளாக இருக்கிறேன், ஒரு சொட்டு மழை கூட என்மேல் விழாது என்று சொல்வது போல.
You understand that?
இதை விளங்கிக் கொண்டீர்களா?
If I am under this roof,
நான் இந்த கூரைக்கு கீழாக இருந்தால்,
let it be pouring rain outside, not one drop will fall on my body.
வெளியே எவ்வளவு மழை கொட்டினாலும் ஒரு சொட்டு கூட என் மேல் விழாது.
But if I stand near the entrance and put part of my body outside,
ஆனால் நான் அங்கே வராண்டாவில் நின்று கொண்டு நான் கையை மற்றும் வெளியே நீட்டினால்,
then I'll get little wet.
கொஞ்சம் நனைவேன்.
This is how some people surrender to God.
இப்படி தான் சிலர் தங்களை தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்கள்.
They don't give everything.
எல்லாவற்றையும் தேவனுக்கு ஒப்புக்கொடுப்பதில்லை.
They give a little bit to God.
கொஞ்சம் தேவனுக்கு ஒப்புக்கொடுக்கிறார்கள்.
Little bit is outside.
கொஞ்சம் வெளியே நிற்கிறார்கள்.
Sin gets dominion over them.
பாவம் அவர்களை ஆண்டு கொண்டுகிறது.
But if they are 100% under the roof, not one drop can come upon their body.
ஆனால் நூற்றுக்கு நூறு கூரைக்கு கீழாக இருந்தால் ஒரு சொட்டு மழை கூட அவர்கள் மீது விழாது.
It's a promise. If you are under grace, sin cannot rule over you.
நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தால் பாவங்களை மேற்கொள்ளாது என்பது ஒரு வாக்குத்தத்தம்.
So the second question is,
இரண்டாவது கேள்வி,
why are you not under grace?
ஏன் நீங்கள் கிருபைக்கு கீழாக வருவதில்லை?
That is 1 Peter 5:5.
அது 1 பேதுரு 5:5.
God gives his grace only to the humble.
தேவன் தாழ்மையானவர்களுக்கு மட்டுமே கிருபை அளிக்கிறார்.
So you don't get grace because there's some lack of humility in your life.
உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை குறைவுபடுகிறபடினால உங்களுக்கு கிருபை கிடைப்பதில்லை.
I'll tell you why you shout at your wife.
ஏன் மனைவியை திட்டுகிறீர்கள் என்று சொல்கிறேன்.
Not because she is bad.
மனைவி கெட்டவளா இருக்கிறதுனால அல்ல.
There's no perfect wife in the world.
இந்த பூமியில் பூரணமான மனைவி என்று யாருமே இல்லை.
Every man and woman in the world have got some imperfection.
இந்த உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மனுஷிக்கும் பூரண குறைவு காணப்படுகிறது.
It's because you're proud that you lose your temper.
நீ பெருமையா இருக்கிறபடினால தான் உன்னுடைய பொறுமை இழந்து கோபப்படுகிறாய்.
It's because you're proud that you commit every other sin.
பெருமையா இருக்கிறபடினால தான் பிற பிற பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாய்.
It's because you're proud that you watch internet pornography.
பெருமையா இருக்கிறபடினால தான் இணையதளத்திலே ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறாய்.
You think it is sexual lust.
அது பாலிய இச்சை என்று எண்ணுகிறாய்.
How is it other people with sexual lust never watch internet pornography even once?
எப்படி மற்றவர்களுக்கும் அந்த பாலிய இச்சை இருந்தாலும் ஒருமுறை கூட இணையதளத்திலே சென்று நிர்வாண காட்சிகளை பார்க்காமல் இருக்கிறார்கள்?
I have also been a young man.
நானும் ஒரு வாலிபனாக இருந்திருக்கிறேன்.
I have also got a computer.
எனக்கும் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது.
From the time God filled me with the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவராலே தேவனை நிரப்பின நாள் முதல்,
I was a young man then.
நான் ஒரு வாலிபனாக இருந்தேன்.
Till today,
இன்று வரை,
I have never once gone to a pornographic site in my life.
ஆபாசமான காட்சிகள் உள்ள இணையதளத்துக்கு ஒரு முறை கூட என் வாழ்க்கையில் சென்றதே இல்லை.
You think I'm not tempted?
நான் சோதிக்கப்படவில்லை என்று நினைக்கிறீர்களா?
Every one of us is tempted like Jesus himself was tempted.
இயேசுவே சோதிக்கப்பட்டார். நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறோம்.
But if I wanted grace,
ஆனால் எனக்கு கிருபை தேவைப்பட்டது.
And I said, Lord, I will humble myself any extent.
ஆண்டவரே, எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் என்னை தாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்.
I don't care for the respect or honor of men.
மனிதனுடைய மதிப்புக்காகவோ கணத்துக்காகவோ நான் அக்கறைப்படுவதில்லை.
Humble myself.
நான் என்னை தாழ்த்துவேன் ஆண்டவரே, தாழ்த்துகிறேன்.
You'll get grace.
நீ கிருபை பெற்றுக் கொள்கிறாய்.
I'm not a special favorite of God.
நான் தேவனுக்கு விசேஷித்தமானவன் இல்லை.
Nobody is a special favorite.
யாருமே தேவனுக்கு விசேஷித்தவர்கள் என்றல்ல.
If one simple brother who doesn't know much of the Bible humbles himself, he gets grace.
ஒரு எளிய சகோதரன் அவ்வளவு வேதம் தெரியவில்லை என்று சொன்னால் அவர் தன்னை தாழ்த்தினாலும் கிருபை பெற்றுக் கொள்கிறார்.
You are a great Bible scholar, elder in the church, you won't get grace if you are proud.
நான் வேத ஒரு நிபுணன், நான் சபைக்கு மூப்பன், பெருமையா இருந்தால் கிருபை கிடைக்காது.
I want you to understand when we talk about godly home, godly life, godly church.
தேவபக்தி உள்ள வாழ்க்கை, தேவபக்தி உள்ள குடும்பம், தேவபக்தி உள்ள சபை என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம்.
There is one thing that has to be hit like the antibiotic hits the root of the sickness.
இந்த வியாதியினுடைய வேரை இந்த antibiotic மருந்து போய் தாக்குவது போல நம்முடைய வேரை நாம் தாக்க வேண்டும்.
If one course of antibiotic has not hit the root, the doctor says take another course.
இந்த ஆன்டிபயாட்டிக் ஒரு முறை நீங்கள் எடுத்தால் அது அந்த வேரை தாக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வேறு ஒரு ஆன்டிபயாட்டிக் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார்.
If the root is hit, the sickness will go.
அந்த வேர் தாக்கப்பட்டு விட்டால் அந்த வியாதி போய்விடும்.
Even in cancer, they try to hit the root of it so it doesn't spread.
அந்த கேன்சர் வியாதிக்கு கூட அந்த வேரை போய் தாக்கி விட்டால் அது பரவாமல் தடுக்கும்.
Sin is like that.
பாவம் அப்படித்தான்.
Hit the root.
வேரை போய் தாக்கி விடுங்கள்.
Then purity will come in your life, in your home, in your church.
உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய சபையிலே.
And it is from this pride that rebellion against authority comes.
இந்த பெருமையின் மூலமாக அதிகாரத்திற்கு முரட்டாட்டம் வருகிறது.
And you know, when we have this pride,
இந்த பெருமை இருக்கும் பொழுது,
we are not satisfied to be alone.
நாம் தனியாக இருப்பதற்கு ஒரு திருப்தி இல்லை.
Gather other people also.
நாம் மற்றவர்களை கூட்டமாய் சேர்க்க விரும்புகிறோம்.
See Revelation 12.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம்.
We read of Satan pictured here is a great red dragon in verse 3.
வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரம் 3 வசனத்தில் பார்க்கிறோம். அது பெரிய வலு சர்ப்பம் என்று பார்க்கிறோம்.
7 heads and 10 horns and all that.
அதற்கு 7 கொம்புகள் உள்ளதான வலு சர்ப்பம் என்று பார்க்கிறோம்.
This is the devil.
இதான் பிசாசு.
And with his tail he swept away the third of the stars of heaven.
அங்க வானத்தில் உள்ள மூன்றில் ஒரு பங்கை இந்த வாளினாலே இந்த நட்சத்திரம் இழுத்து கொண்டானே பார்க்கிறோம்.
In the book of Job we read of the angels as the stars of heaven.
யோபின் புத்தகத்திலே தூதர்கள் வானத்தின் நட்சத்திரங்கள் என்று வாசிக்கிறோம்.
So this is the picture of the devil bringing one third of the angels onto his side.
ஆகவே இந்த சிவப்பான பெரிய வலுசர்ப்பமாகிய இந்த பிசாசு மூன்றிலே ஒரு பங்கு தூதர்களை தனக்கு சேர்த்துக் கொள்கிறான்.
When he became proud in heaven.
ஆகவே பரலோகத்தில் அவன் பெருமையானவனாய் மாறின பொழுது.
He wanted to rebel against God.
தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ண விரும்பின பொழுது.
He did not want to do it alone.
தனியாக அதை செய்ய அவனுக்கு விருப்பமில்லை.
He got around some of the angels and said let's rebel against God.
கொஞ்சம் தூதர்களையும் சேர்த்து கொண்டு வா நாம் தேவனுக்கு விரோதமாக எதிர்ப்போம் என்று சொல்கிறான்.
That has got a name.
அதற்கு ஒரு பெயர் இருக்கிறது.
It's called the Lucifer ministry.
இது லூசிபர் ஊழியம் என்று இதற்கு பெயர்.
That means when you are unhappy with your elder brother.
உன்னுடைய மூப்பருக்கு மீது உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்றால்
you won't sit quiet.
அமைதியா உட்கார மாட்டீர்கள்.
You will go to one brother in the church.
சபையில் ஒரு இன்னொரு சகோதரத்தை போவீங்க.
Hey brother, what do you think of this elder? He's not very good, right?
சகோதரன் இந்த மூப்பரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்லதல்ல.
He says no, he's a good brother, I'm very happy with him.
இல்ல இந்த மூப்ப நல்லவர் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுன்னு சொன்னால்
there's no use talking to him.
இவரோட பேசி பிரயோஜனம் இல்லை.
Go to another brother.
இன்னொரு சகோதரனை போவது.
What do you think of this elder? He's not so good, right?
இந்த மூப்ப பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு ஒண்ணும் நல்லவரா இல்லங்க.
He says yeah, I also feel he's not.
ஆமா நான் அப்படி உணர்ந்திருக்கிறேன் என்று
சொல்றார். Come we talk about it. I like to spend a little more time with you.
நான் இன்னும் கொஞ்சம் நேரம் உன்னோடு கூட செலவு பண்ண விரும்புகிறேன். பேசுவோம்.
You go around the church and you
pray sabile ulavi 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 ulavi.
Maybe you can pick up one third of the church like the devil.
பிசாசை போலவே சபையில மூன்றிலே ஒரு பங்கை நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும்.
And you got a team now.
இப்பொழுது உங்களுக்கு ஒரு குழு அமைந்து விட்டது.
You have influenced by your rebellion.
உங்களுடைய முரட்டாட்டத்தின் மூலமாக ஒரு செல்வாக்கை செலுத்தி விட்டீர்கள்.
This is called a Lucifer ministry.
இதுதான் லூசிபர் என்ற ஊழியம்.
Now the question comes.
இப்பொழுது கேள்வி வருகிறது.
When God saw Lucifer doing all this.
இந்த லூசிபர் இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறதை தேவன் பார்த்த பொழுது.
Why didn't he stop him immediately and throw him away?
ஏன் உடனடியாக நிறுத்தி விட்டு அவனை தள்ளி விட கூடாது?
How wise God is.
தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவர்.
God says let him do it.
அவன் செய்யட்டும்.
Let me find out who are the other angels who are unhappy.
சந்தோஷம் இல்லாமல் இருக்கக்கூடிய தூதர் எல்லாம் யார் யார் என்று நான் கண்டுபிடிக்கட்டும்.
Why do you think God allows you to go around the church and talk to people and create this unhappiness?
ஏன் உன்னை இந்த சபையில் இன்னுமாய் உலாவி சந்தோஷம் இல்லாத மக்களை தொடர்பு கொண்டு பேச முடியாது. தேவன் ஏன் இன்னும் அனுமதித்துக் கொண்டே இருக்கிறார்?
God can strike you dead in one moment for destroying his church, but he won't do it.
அவருடைய சபையை நீ கெடுப்பதற்காக ஒரு கணத்திலே உன்னை செத்தவனாக அடித்து விட முடியும்.
He allowed Lucifer to go around the angels, collect all of them.
அங்கே பரலோகத்திலே லூசிபர் அங்கே சுற்றி திரிந்து எல்லாரையும் சேர்க்க முடியாது. தேவன் அனுமதிக்கிறார்.
When he collected all the discontented angels.
அதிருப்தியான எல்லா தூதர்களையும் சேர்த்து கொண்ட பிறகு
in one moment God threw them all out.
ஒரு கணத்தில் எல்லாரையும் தேவன் தள்ளி விட்டார்.
What was the result?
என்ன விளைவு?
Heaven became a better place.
பரலோகமானது மேன்மையான இடமாய் மாறிவிட்டது.
That is why God allows you to go around and gather all the discontented people.
ஆகவே தான் அதிருப்தி உள்ளதான திருப்தியற்றதான மக்களை எல்லாம் சேர்க்க முடிய அனுமதிக்கிறார்.
You leave the church.
சபை விட்டு போகிறார்கள்.
The church becomes a better place.
சபையானது இன்னும் மேன்மையான ஒரு இடமாய் மாறுகிறது.
I have to say thank you brother for your Lucifer ministry.
சகோதரனே உங்கள் லூசிபர் ஊழியத்தை இந்த சபையில் செய்தபடினால உங்களுக்கு நன்றி.
I don't get upset with him.
நான் அவரோடு மனத்தாங்க அடைவதில்லை.
If somebody comes to your house.
யாராவது உங்க வீட்டுக்கு வருகிறார்.
Gardener.
ஒரு தோட்டக்காரர் உங்க வீட்டுக்கு வருகிறார்.
He says listen there are a lot of weeds in your garden.
உங்க தோட்டத்துல பாருங்க நிறைய களை இருக்குது.
I want to clean all the weeds. I won't touch the good flowers.
நல்ல பூச்செடிகளை எல்லாம் தொட மாட்டேன். இந்த களைகளை மட்டும் நான் சுத்தம் பண்ணி பிடுங்குகிறேன் என்று சொல்கிறார்.
And you ask him how much do you want?
அதுக்கு எவ்வளவு கூலி வேண்டும் என்று கேட்கிறீர்கள்?
I'll do it free.
நான் இலவசமாய் செய்கிறேன் என்று சொல்கிறார்.
Thank you very much.
ரொம்ப நன்றி சகோதரனே.
Go right ahead and clean all the weeds.
வாங்க வாங்க களை எல்லாம் பிடுங்குங்கள்.
There are some brothers who got this ministry.
சில சகோதரர்களுக்கு இந்த ஊழியம் கிடைத்திருக்கிறது.
Go pick out all the weeds.
எல்லா களைகளையும் பிடுங்க கூடிய ஊழியம்.
And they do it free. That's the best part of it.
கதை கேட்டீர்களா? சிறந்த பகுதி என்னவென்றால்
அவர்கள்
இலவசமாய் செய்கிறார்கள். சபையில் நல்ல பூக்கள்
காணப்படுகிறது.
லூசிபர் ஊழியம் செய்த எல்லாருக்குமே நாம் நன்றி உரை வழங்க வேண்டியிருக்கிறது.
God will deal with them terribly one day.
ஒரு நாளிலே தேவன் அவர்களோட பயங்கரமாக இடைபடுவார்.
I would not like to be anywhere near when God judges them on the final day.
கடைசி நாளிலே தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கும் பொழுது நான் அவர்கள் கிட்ட இருக்க விரும்பவில்லை.
For defiling and destroying his and trying to harm his church.
தம்முடைய சபைக்கு தீமை செய்து அதை கெடுக்க முயற்சித்தவர்கள்.
So this is the root of sin.
இதுதான் பாவத்தினுடைய வேர்.
And where does it begin in the human race?
மனுஷ வர்க்கத்தில் எங்கே இது ஆரம்பிக்கிறது?
Adam.
ஆதாம்.
God came to Eve. the devil came to Eve.
பிசாசு ஏவாளின் இடத்துல வந்தான்.
See, you don't have to listen to God.
நீ தேவனுக்கு செவி கொடுக்க தேவையில்லை.
Rebel against God.
தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணு.
God said, don't eat of this tree.
இந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னாரா?
Before you do anything else in this garden, eat it.
வேறு எந்த வேலையை செய்வதற்கு முன்பதா முதலாவது அந்த மரத்தினுடைய பழத்தை சாப்பிடு.
We know that Adam was created on Friday.
வெள்ளிக்கிழமை ஆதாம் உண்டாக்கப்பட்டார் என்று உங்களுக்கு தெரியுமா?
And the seventh day, Saturday, was a day of rest when he had fellowship with God.
ஏழாம் நாள் சனிக்கிழமை அது இளைப்பாறுதலின் நாள், தேவனோடு கூட ஐக்கியப்படும் நாள்.
And on Sunday morning, I believe Eve sinned.
ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஏவாள் பாவம் செய்திருப்பாள் என்று தான் நான்
நம்புகிறேன். That's why Sunday morning Jesus rose from the dead.
ஆகவே தான் ஞாயிற்றுக்கிழமை காலை இயேசு உயிரோடு எழுந்தார்.
To say that Satan's been defeated.
சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
And that's why we gather together on Sundays.
Am agave da nam nyatikramayile kudugrom.
But sin came, I believe, on a Sunday. Sin came to Eden on a Sunday.
Eden thottathile paavam vandanal or nyatikramay.
I don't believe the devil waited 1 minute to destroy.
Enal oru nimisham kuda Satan kaathirukka mattan eppadiyad alithu vidu vendum endru viruminaan.
He couldn't touch them when they were in the presence of God for the whole of Saturday.
அந்த சனிக்கிழமை முழுதுமாக தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தபடினாலே சாத்தான் அவர்களை தொட முடியவில்லை.
But the moment they went into the garden.
அங்க அவர்கள் தோட்டத்துக்குள்ளாய் போன உடனே
He came.
அவன் வந்தான்.
Now the question comes.
இப்பொழுது கேள்வி வருகிறது.
Why did God allow Satan to go into the garden?
சாத்தான் அந்த தோட்டத்துக்குள்ளாய் போவதற்கு ஏன் தேவன் அனுமதித்தார்?
Because God wanted man to be tested.
மனிதன் சோதிக்கப்படும்படியாய் தேவன் விரும்பினார்.
Why does God allow you to sit alone with your computer and you're tempted to watch something filthy?
நீ கம்ப்யூட்டரில் தனியாக உட்கார்ந்து அசுத்தமான காரியங்களை பார்க்க முடியாக தனியாக இருப்பதற்கு ஏன் தேவன் அனுமதிக்கிறார்?
God can disconnect the power or spoil your computer at that moment.
அசுத்தமான காட்சிகளை பார்ப்பதற்கு முன்பதாக ஏன் கரண்ட் போய் விட கூடாது? ஏன் கம்ப்யூட்டர் ரிப்பேர் ஆகி விட கூடாது?
It won't go.
அது போகாது.
Your computer will work perfectly.
கம்ப்யூட்டர் பூரணமாக வேலை செய்யும்.
Because God wants you to test you.
தேவன் உன்னை சோதித்து பார்க்க விரும்புகிறார்.
Is this man?
யார் இந்த மனிதன்?
Fit to be my servant.
இந்த மனிதனுடைய ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதி பெற்றவனா?
He knows the Bible and he sings and all well, but is he fit to be my servant?
வேதவசனம் நடந்திருக்கான், ஆனால் என்னுடைய ஊழியக்காரனா இருப்பதற்கு தகுதி பெற்றவனா?
God will not use a man before testing him.
ஒரு மனிதனை பயன்படுத்த சோதித்து பார்ப்பதற்கு முன்பதாக தேவனை பயன்படுத்த மாட்டான்.
You know all this aluminium that they used to make aeroplanes.
அலுமினியத்தை வைத்து ஏரோப்ளேன் செய்கிறார்கள்.
They test it before using it.
அதை செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு முன்பதாக அதை சோதித்து பார்க்கிறார்கள்.
They won't use anything without testing it.
சோதிக்காமல் எந்த ஒரு உபகரணத்தையும் அந்த ஏரோப்ளேன் உண்டாக்குவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள்.
For making children's toys and all you can use any type of material.
பிள்ளைகள் விளையாடுவதற்குள்ள விளையாட்டு சாமான்களை உண்டாக்குவதற்கு எந்த பொருளை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம்.
If God has got a great ministry for you.
ஆகவே தேவன் உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருப்பானால்
I tell you he will test you in many areas for many years.
பல ஆண்டுகள் பல விதங்களிலே உங்களை சோதித்து பார்ப்பார்.
If you pass that all those tests.
அந்த சோதனைகள் எல்லாம் நீங்கள் தேர்ச்சி பெற்றால்
what he will basically test you.
அடிப்படையாக அவர் எதை சோதிப்பார் என்றால்
will you humble yourself?
நீ உன்னை தாழ்த்துவாயா?
Will you go down before others?
மற்றவர்கள் முன்பாக நீ கீழே போக ஆயத்தமாக இருக்கிறாயா?
Will you refuse to rebel against authority?
அதிகாரத்துக்கு விரோதமாய் முரட்டாட்டம் செய்வதற்கு மறுப்பாயா?
When we are children itself he will test us.
நாம் பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே தேவன் நம்மை சோதித்து பார்ப்பார்.
Will he honor his father and mother?
தகப்பனையும் தாயும் இவன் கனம் பண்ணுவானா?
You know many people say I want to walk like Jesus.
அநேகர் நான் இயேசு நடந்தது போல நடக்க விரும்புகிறேன் என்று சொல்றார்கள்.
They are thinking of healing the sick and walking on the water and feeding the 5000.
அவர்கள் என்னவெல்லாம் 5000 பேரை போஷிப்பது, கடலில் நடப்பது, வியாதிகளை குணமாக்குவது.
I say that he did only for 3 years.
அதே ஒரு 3 ஆண்டு மட்டும் தான் செய்தார்.
Tell me what he did for 30 years before that.
அதற்கு முன்பதாக 30 ஆண்டுகள் என்ன செய்தார் இயேசு என்று
சொல்லுங்கள். What is it that the father said this is my beloved son in whom I am well pleased?
இவருடைய நேசகுமாரன் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு எதை குறித்து பிதாவான எதை குறித்து சாட்சி பகர்ந்தார்?
You know what the bible says that he did for 30 years?
அவர் 30 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கை குறித்து வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா?
There is only one verse in the gospels which tells us what he did for 30 years.
அந்த 30 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு சுவிசேஷம் மட்டும் இருக்கிறது.
That's in Luke chapter 2.
அது லூக்கா 2 அதிகாரம்.
It says in verse 51 he went down to Nazareth and he continued in subjection to them to his Joseph and Mary.
லூக்கா 2 அதிகாரம் 51 வசனத்திலே வாசிக்கிறோம், நாசரேத்தூரிலே சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், யோசேப்புக்கும் மரியாளுக்கும் கீழ்ப்படிந்திருந்தார்.
That is the only verse written about what he did for 30 years.
30 ஆண்டுகளாக அவர் என்ன செய்தார் என்று எழுதப்பட்டிருக்க ஒரே வசனம் இதுதான்.
You try and search in the gospels what else he did for 30 years.
அந்த 30 ஆண்டுகளிலே வேறு என்ன செய்தார் என்று நீங்கள் சுவிசேஷங்களை தேடி பாருங்கள்.
We know there is one more thing because it says in Hebrews 4:15 he was tempted like us in all points.
நம்மை போலவே எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லி எபிரேயர் 4 அதிகாரம் 15 வசனத்திலே வாசிக்கிறோம்.
So that is the other thing that he did for 30 years.
அவர் செய்த இன்னொரு காரியம் இந்த காரியம்.
faced all types of temptation and he said no.
அந்த கால கட்டத்திலே அவர் எல்லா விதமான சோதனைகளையும் சந்தித்து ஒவ்வொன்றுக்கும் இல்லை இல்லை என்று மறுப்பு சொன்னார்.
He never preached a sermon in 30 years.
30 ஆண்டுகளில் அவர் ஒரு பிரசங்கத்தையும்
செய்யவில்லை. He never healed a sick person.
எந்த வியாதியையும் குணமாக்கவில்லை.
He never cast out a demon.
எந்த பிசாசையும் விரட்டவில்லை.
Before he could do all that,
இதெல்லாம் செய்வதற்கு முன்பதாக
the father said let me test him.
பிதா சொன்னார் நான் சோதித்து பார்க்கட்டும்.
The angel said God, he is your son, do you have to test him also?
தூதர்கள் பிதாவை பார்த்து சொல்கிறார்கள் பிதாவே உம்முடைய குமாரன் ஆயிட்டு அவரையும் நீ சோதித்து பார்க்க வேண்டுமா?
Yes.
ஆம்.
Now he has come as a man.
இப்பொழுது ஒரு மனிதனாக வந்திருக்கிறார்.
He has to be tested like any other man before I give him a ministry.
நான் ஒரு ஊழியத்தை கொடுப்பதற்கு முன்பதாக மற்ற எந்த மனிதனை போலவே இவரையும் சோதித்து பார்க்க வேண்டும்.
There are a lot of stupid believers who think without being tested God will give me a ministry.
அநேக புத்தியீனமான விசுவாசிகள் எண்ணுகிறார்கள் என்னை சோதித்து பார்க்காமலேயே தேவன் எனக்கு ஊழியத்தை தருவார்.
You see what type of ministry they have.
அவர்களுக்கு எவ்விதமான ஊழியம் இருக்கும் என்று பாருங்கள்.
They become elders for a few years and they fall away.
2 வருஷம் மூப்பரா இருப்பாங்க அதுக்கு அப்புறம் விழுந்துருவாங்க.
They're not tested.
அவர்கள் சோதிக்கப்படவில்லை.
And that's why they fall.
ஆகவே தான் விழுகிறார்கள்.
But Jesus was tested for 30 years.
30 ஆண்டுகளாக இயேசு சோதிக்கப்பட்டார்.
With what?
எதன் மூலமாய்?
Will he submit to Joseph and Mary?
யோசேப்புக்கு மரியாளுக்கு மடங்கி இருப்பாரா?
Joseph and Mary were not perfect.
யோசேப்பு மரியாளும் பூரணவான்கள் அல்ல.
Jesus was perfect.
ஆனால் இயேசு பூரணமானவராய் இருந்தார்.
Will this perfect boy submit to imperfect father and mother?
இந்த பூரணமான பையன் பூரணமில்லாத பெற்றோருக்கு தன்னை அடங்கியிருக்க ஒப்புக்கொடுப்பானா?
That is how salvation came to this earth.
இப்படி தான் இந்த பூமிக்கு ரட்சிப்பு வந்தது.
Because he did the opposite of Lucifer.
லூசிபருக்கு நேர் எதிராக இயேசு செய்தார்.
Pride and rebellion is the root of sin.
பாவத்தினுடைய வேர் பெருமை முரட்டாட்டம்.
Humility and submission to authority is the root of holiness.
தாழ்மையும் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டிருப்பதும் தான் பரிசுத்தத்தினுடைய வேர்.
How is it that Jesus could overcome sin so easily?
இயேசு எப்படி பாவத்தை எளிதாக மேற்கொண்டார்?
Because he had hit the root of sin, pride and rebellion in his heart.
பெருமை முரட்டாட்டம் என்றதான தன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த வேரை அவர் தாக்கினார்.
I'm sure he was tempted many times like young boys are to rebel against Joseph and Mary for their demands upon his life.
யோசேப்பு மரியாளும் எவ்வளவோ இடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி அவரும் அவர்கள் எதிர்ப்பதற்கு சோதிக்கப்பட்டிருந்தார்.
He killed those temptations.
ஆனால் அந்த சோதனையை அங்கேயே அவர் கொன்று விட்டார்.
The devil says, see what an unreasonable thing.
எப்படி அவர்கள் இப்ப எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி பிசாசு சொல்லியிருந்திருப்பார்.
It is time for you to bat in the game now and your mother is now calling you to help her.
இப்பொழுது தான் பேட்டை பிடித்திருக்கிறாய் 4 ரன்கள் அடிக்க வேண்டும் இப்பொழுது அம்மா கூப்பிடுகிறார்களே.
Say, tell her to wait.
காத்திரு என்று சொல்லு.
It's very difficult for a child who's playing cricket to give up the bat when his turn for batting has come.
ஒரு பையன் இப்பொழுது தான் இவ்வளவு நேரம் ஃபீல்ட் பண்ணி இப்பொழுது தான் பேட்டை பிடித்திருக்கிறான் இப்பொழுது அம்மா கூப்பிட்டால் போவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு பையனுக்கு?
He's fielding, he'll go quickly.
ஃபீல்ட் பண்ணி கொண்டதா எங்க அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி எளிதாக ஓடி விடுவான் தப்பித்து விடுவான்.
But Jesus turned for batting has come and the mother says come now.
எவ்வளவு நேரம் காத்திருந்து இப்பொழுது தான் பேட்டை பிடித்து அடிக்க கூடிய அந்த முறை அவருக்கு வந்திருக்கிறது அம்மா கூப்பிடுகிறார்கள்.
He would drop it and go.
அவர் உடனே பேட்டை போட்டுவிட்டு போய்விடுவார்.
His teammates will say what you're running away like this.
அவங்க டீம் எல்லாரும் சொல்றார்கள் டீம்மேட்ஸ் எல்லாம் சொல்றார்கள் என்ன இப்படி பேட்டை போட்டுவிட்டு
ஓடுறாய்? My mother has called me.
இல்ல அம்மா கூப்டாங்க.
They would have made fun of him.
அவரை கேலி பண்ணிருப்பார்கள்.
You don't know how to say no to your mother?
அம்மாவுக்கு இல்லை என்று உனக்கு எப்படி பேச தெரியாதா?
No.
இல்லை.
I fear God.
நான் அம்மா கூப்பிடுறார் போகிறேன்.
That is why the father said this is my son in whom I am well pleased.
ஆகவே தான் இவருடைய நேசகுமாரன் இவரை பிரியமா இருக்கிறேன் என்று பிதாவானவர் சொன்னார்.
In my younger days there were many things my father and mother told me to do which I
did. இளம் நாட்களில் அநேக காரியங்களை செய்ய முடியாக என்னுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்கிறார்கள்.
I obeyed them.
நான் கீழ்ப்படிந்தேன்.
I did not even know God those days.
அந்த நாட்களில் எனக்கு தேவனையும் தெரியாது.
Then afterwards when I left from the ministry
நான் அதற்கு பிறகு ஊழியத்திற்கு வந்த பிறகு
for so many years God kept me under unreasonable elders in churches.
அநேக ஆண்டுகளாக அவர்கள் அதிகமாய் எதிர்பார்க்க கூடிய மூப்பர்களிடத்திலே அவர்களுக்கு கீழாக தேவனை வைத்தார்.
Who humiliated me.
அவர்கள் என்னை சிறுமைப்படுத்தினார்கள்.
Publicly.
பொதுபடியாக என்னை அவமானப்படுத்தினார்கள்.
Refused to allow me to speak because they saw I had a better gift than them.
அவர்களை காட்டிலும் மேன்மையான பிரசங்கிக்க கூடிய வரம் இடத்தில் இருந்தபடினாலே நீ பிரசங்கிக்கவே கூடாது என்று தடை போட்டார்கள்.
Years.
எவ்வளவு ஆண்டுகளாக.
And you know what God told me?
தேவன் இடத்தில் என்ன சொன்னார் தெரியுமா?
Keep your mouth shut.
உடைய வாயை மூடிக்கொள்.
And sit in the back of this hall.
இந்த ஹாலிலே பின்னால உட்கார்ந்து கொள்.
And don't ever speak one word against these elders.
இந்த மூப்பர்களுக்கு விரோதமாக ஒரு வார்த்தையை கூட நீ பேச வேண்டாம்.
They were not godly men.
அவர்கள் எல்லாரும் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல.
That was a church I was attending.
அல்ல அப்படிப்பட்ட சபையில தான் நான் பங்கெடுத்தேன்.
I did that.
நான் அதை செய்தேன்.
For years, not one or two days.
ஒன்று இரண்டு நாட்கள் அல்ல பல ஆண்டுகள்.
God is my witness.
தேவன் என்னுடைய சாட்சி.
That in the years when God humbled me under unreasonable elders.
தேவன் என்னை அதிகமாக எதிர்பார்த்ததான மூப்பொருள் வைத்து என்னை சிறுமைப்படுத்தினார்.
From the age of 20 to the age of 35 and a half.
20 வயதிலிருந்து 35.5 வயது வரைக்கும்.
All types of situations.
எல்லா விதமான சூழ்நிலைகள்.
He humbled me, humiliated me.
என்னை தாழ்மைப்படுத்தி அவர் என்னை சிறுமைப்படுத்தினார்.
God told me to keep my mouth shut.
உடைய வாயை மூடிக்கொண்டிருந்து சொன்னார்.
Never speak against the elders.
மூப்பர்களுக்கு விரோதமாய் ஒன்றையும் பேச வேண்டாம்.
Even if they are not spiritual.
அவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை.
Sit and discuss with other people about their faults.
அவருடைய குறைகளை பற்றி நீ உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களோடு கூட ஆலோசிக்க வேண்டாம்.
I didn't know why God was taking me through that education.
இப்படிப்பட்ட ஒரு பாடத்திற்குள்ளாக தேவன் ஏன் என்னை கற்றுக் கொடுக்கிறார் என்று எனக்கு தெரியாமல் இருந்தேன்.
But when God started the church in my home.
என்னுடைய வீட்டிலே தேவன் தம்முடைய சபை ஆரம்பித்த பொழுது
38 years ago
38 ஆண்டுகள் முன்பதாக
God anointed me with the Holy Spirit.
தேவன் பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகித்தார்.
Gave me revelation on the Bible and things I had never understood before.
அதுவரை எனக்கு புரிந்து கொள்ளாத காரியங்களை குறித்து வெளிப்பாடுகளை தேவன் எனக்கு வேதத்திலிருந்து கொடுக்க ஆரம்பித்தார்.
Began to open doors for me to minister here and there.
இங்கேயும் அங்கேயுமாய் ஊழியம் செய்வதற்கு வாசலை தேவன் திறந்தார்.
Anointed me with his word.
அவருடைய வார்த்தையால் அபிஷேகித்தார்.
Then I knew.
அப்பொழுது எனக்கு தெரியும்.
There were years of preparation that God had to take me through.
தேவன் என்னை எடுத்து சென்றதன எவ்வளவோ ஆண்டுகளான ஆயத்தம்.
Some of you are failing in that test.
உங்களிலே ஒரு சிலர் இந்த சோதனையில் தவறிக் கொண்டிருக்கிறீர்கள்.
You think that you can fight and get a ministry by yourself?
நானாகவே சண்டை போட்டு ஒரு ஊழியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறீர்கள்.
You can push your way forward and say I'll get a ministry for myself?
எனக்கென ஒரு ஊழியம் வேண்டும் என்று நானாக முன்னே நோக்கி சென்று பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுகிறீர்கள்.
You may get some ministry.
சில ஊழியம் உங்களுக்கு கிடைக்கலாம்.
You will stand before the Lord and say Lord I did all this.
நீங்கள் ஆண்டவர் முன்பாக நின்று ஆண்டவரே நானே இதெல்லாம் செய்தேன் என்று
சொல்வீர்கள். The Lord will say to you
go
to hell.
நீ நரகத்துக்கு போ.
But Lord I was part of one of the CFC churches.
ஆண்டவரே நான் CFC சபையில இருந்து நான் போதித்தேனே.
Yeah I don't care for CFC.
நான் CFC குறித்து அக்கறைப்படுவதில்லை.
I look at your heart.
நான் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிறேன்.
I saw the pride and rebellion in your heart.
உன்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பெருமையும் முரட்டாட்டத்தையும் நான் பார்த்தேன்.
Be careful brothers and sisters.
சகோதர சகோதரிகளே ஜாக்கிரதையாயிருங்கள்.
Like the Jews gloried Abraham as our father.
ஆபிரகாமினுடைய தகப்பன் என்று சொல்ல யூதர்கள் மேன்மை பாராட்டினார்கள்.
Don't glory that you are connected to CFC.
CFC ஓடு கூட தொடர்பு கொண்டிருக்கிறபடினால நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம்.
God looks at those who want to follow Jesus.
இயேசுவை பின்பற்றுவோர் யார் என்று இயேசு தேவன் பார்க்கிறார்.
Let's turn to Numbers chapter 16.
என்னாகமம் 16ஆம் அதிகாரம்.
In Numbers 16 we read about Korah, Dathan, Abiram and On. Four people in verse 1.
என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான்கு பேரை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
You see their names.
அவளை பேரை பார்த்தீர்களா?
Korah,
Korah,
Dathan,
Abiram,
Dathan and Abiram.
Korah, Korah, Dathan, Abiram
and On.
என்னாகமம் 16ஆம் அதிகாரம்
first verse.
Abiram
and the last one is On.
கடைசி பேர் On.
Four people.
நான்கு பேர்.
Remember their names.
அவருடைய பெயரை நீங்கள் ஞாபகத்தில்
வைத்துக்கோங்க.
கோராக்,
தேதான்,
தாத்தான்,
அபிராம் and On.
On.
They came to Moses, four of them.
இந்த நான்கு பேர் மோசே இடத்தில் வந்தார்கள்.
Along with 250 people they gathered together.
250 பேரை சேர்த்து கொண்டு
a real Lucifer ministry. They gathered 250 people.
இங்கே 250 பேரை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். இது உண்மையான ஒரு லூசிபருடைய ஊழியம்.
And they assembled themselves against the authority God had placed.
தேவன் தங்கள் மீது வைத்திருந்த அதிகாரத்தை அவர் எதிர்த்தார்கள்.
And they said to the elders.
அவர்கள் மூப்பர்களை பார்த்து சொன்னார்கள்.
Yeah, you think you are only holy? Everybody is holy. Verse 3.
நீங்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று எண்ணுகிறீர்களா? இல்லை, எல்லாருமே பரிசுத்தவான்கள்.
Why do you exalt yourself as if you are somebody special?
நீங்கள் விசேஷத்தவர்களா? ஏன் உங்களை உயர்த்துகிறீர்கள்?
And Moses like a true elder brother.
உண்மையான ஒரு மூப்பனை போல இருந்த மோசே.
I always advise elder brothers to follow Moses' example.
எப்பொழுதுமே மூப்பர்களை பார்த்து மோசேனுடைய மாதிரி பின்பற்ற முடியாக
கேட்டேன். Verse 4. He fell on his face.
நான்காம் வசனத்திலே மோசே மூங்குப்புற விழுந்தார்.
I've done that many times.
நான் பல சமயங்கள் இப்படி செய்திருக்கிறேன்.
See, brother, I will not fight with you.
சகோதரன் எங்களோடு கூட நான் சண்டை போட மாட்டேன்.
The Lord will show, verse 5.
ஐந்தாம் வசனத்திலே
whom he has chosen.
தேவன் தாம் யார் தெரிந்து கொண்டார் என்று அவர் காண்பிக்க போகிறார்.
I won't fight with you. You think you're a great person. Go ahead.
நீங்கள் பெரியவர்கள் எண்ணுகிறீர்களா? உங்களோடு கூட நான் சண்டை போட மாட்டேன். நீங்கள் போங்கள்.
You can call me whatever name you like.
என்ன பெயரை வேண்டுமானாலும் நீங்கள் என்னை வைத்து கூப்பிடலாம்.
I will not fight back.
நான் திரும்ப சண்டை போட மாட்டேன்.
The Lord will show whom he has chosen.
கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார் என்று அவர் காண்பிப்பார்.
The next day
அடுத்த நாள்
we read that only 3 people came.
மூன்று பேர் தான் வந்தார்கள்.
Verse 24, Korah, Dathan and Abiram.
Korah, Dathan, Abiram.
Verse 24.
24 ஆம் வசனம்.
What happened to the other guy, On?
The On, என்ன ஆனது அவனுக்கு?
He got some sense that night.
அந்த இரவு கொஞ்சம் புத்தி அவனுக்கு வந்தது.
And he went to Korah and said, Don't include me in this group. I am not going to be.
கோரான் இடத்திலே போய் என்னை இந்த உங்கள் குழுவிலே சேர்த்துக்கொள்ளவேண்டாம் நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டார்.
Thank God for people who initially join in rebellion and last minute they get some sense and pull out.
அவர்கள் ஆரம்பத்திலே இந்த முரட்டாட்ட கூட்டத்திலே சேர்ந்து கொள்கிறார்கள் ஆனால் கடைசி நிமிடத்திலே அவர்களை விட்டு கொஞ்சம் புத்தி தெளிந்து வெளியே வந்து விடுகிறார். அவர்களுக்காக தேவனுக்கு நன்றி.
He saved his life and his family.
அவன் தன்னுடைய ஜீவனையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றினான்.
So now these three people with their families are standing there.
ஆகவே இந்த மூன்று பேரும் தங்களுடைய குடும்பத்தோடு கூட அங்க நின்று கொண்டிருக்கிறார்கள்.
Moses said move away from their tents.
இவருடைய கூடாரங்களை விட்டு நீங்கள் விலகி போங்கள்
என்று சொன்னார். Verse 27 they were standing near their tents.
27 ஆம் வசனம் அவர்கள் எல்லாரும் தங்கள் கூடாரத்துக்கு அருகே நின்று கொண்டிருந்தார்கள்.
Moses said depart verse 26 from the tents of these wicked men.
இந்த துன்மார்க்கமான மனுஷருடைய கூடாரங்களை விட்டு விலகி போங்கள்.
26
26 ஆம் வசனம்
And so the people pulled back.
ஆகவே ஜனங்கள் இந்த கூடாரத்தை விட்டு விலகி போனார்கள்.
And it says the earth opened up its mouth verse 32 and swallowed all of them.
பூமி தன் வாயை திறந்து அவர்கள் அனைவரையும் விழுங்கியது என்று வாசிக்கிறோம்.
They went alive to hell.
அவர்கள் ஜீவனோடு கூட உயிரோடு கூட நரகத்துக்கு சென்றார்கள்.
Chapter 26.
26 ஆம் அதிகாரம்.
Numbers 26.
எண்ணாகமம் 26 ஆம் அதிகாரம்.
Verse 10.
10 வசனம்.
The earth opened up and swallowed Korah and the company and the 250 men who were with him.
பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்கினி 250 பேரை பட்சித்ததினாலும்.
Verse 11 the sons of Korah did not die.
ஆனால் 11 ஆம் வசனத்தை பார்த்தீர்களா கோராகின் குமாரரோ சாகவில்லை.
What happened to them?
அவர்களுக்கு என்ன நடந்தது?
They were standing with their father and mother in the tents when Moses said get away from them.
இவர்களை விட்டு விலகி போங்கள் என்று சொல்லும்பொழுது அப்பா அம்மாவோடு கூட அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள்.
And these sons of Korah.
இந்த கோராகினுடைய பிள்ளைகள்.
I don't know whether 2 or 3 or 4 whoever they were.
ரெண்டோ மூன்றோ நான்கு பிள்ளைகளோ யா இவ்வளவு பேர் என்று தெரியவில்லை.
They said dad we are going to stand with God's man and not with you.
அப்பா நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட நிற்க போகிறோம்.
No, God's man.
தேவனுடைய மனிதன் மனிதனோடு நிற்க போகிறோம் உங்களோடு அல்ல என்று சொன்னார்.
Moses is God's man.
மோசே தான் தேவனுடைய மனிதர்.
I'm very thankful for bringing me up all these years daddy.
அப்பா இவ்வளவு நாட்கள் என்னை வளர்த்ததற்காக உங்களுக்கு நன்றி.
I want to honor you.
உங்களை கனப்படுத்த விரும்புகிறேன்.
But when you rebel against a man of God.
ஆனால் தேவ மனிதனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணும்போது
I have to say goodbye to you.
உங்களுக்கு நான் குட் பை சொல்ல வேண்டும்.
I'm going to stand with him.
நான் அந்த தேவ மனிதனோடு கூட நிற்க போகிறேன்.
There are times when you have to turn stand against your parents.
காலங்கள் சில சமயத்திலே வரலாம் உங்கள் பெற்றோருக்கு விரோதமாக நீங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும்.
Because you stand with God.
நீங்கள் தேவனோடு கூட நிற்க வேண்டிய ஒரு முடிவெடுக்க வேண்டும்.
And his people.
தேவனுடைய பிள்ளைகளோடு கூட.
So they quickly ran away.
ஆகவே சீக்கிரமாய் அவர்கள் ஓடி விட்டார்கள்.
And when the earth opened up and swallowed the others they escaped.
ஆகவே பூமி திறந்து தன் வாயை திறந்து இவர்கள் எல்லாரும் விழுங்கும் பொழுது இவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள்.
When you get time,
உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது,
you must read 11 psalms that the sons of Korah wrote.
கோராகினுடைய பிள்ளைகள் எழுதின 11 சங்கீதங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும்.
I'll tell you which those psalms are. You can write them down if you want.
நீங்கள் அந்த சங்கீதங்களை எழுதி கொள்ளலாம். நான் உங்களுக்கு என்னென்ன சங்கீதம் என்று சொல்கிறேன்.
Psalm 42,
சங்கீதம் 42,
up to 49.
42 ல இருந்து 49 வரை
except 43
சங்கீதத்தை தவிர
42 to 49 except 43
42 ல இருந்து 49 வரை 43 தவிர
that is 7 psalms
7 சங்கீதங்கள் இருக்கு
43 was written by somebody else
43 ஆம் சங்கீதம் வேறு யாரோ எழுதினார்கள்
then from psalm 84
பிறகு சங்கீதம் 84
up to 87
84 ல இருந்து 87 வரை உள்ள சங்கீதங்கள்
except 86
86 ஐ தவிர
psalm 84
சங்கீதம் 84
to psalm 88 sorry psalm 84 to 88
சங்கீதம் 84 ல இருந்து 88 வரை
except 86 which was written by david
86 ஆம் சங்கீதம் மட்டும் தாவீது எழுதி இருக்கிறார் மீதி எல்லாம் கோராகின் புத்திரர் எழுதி இருக்கிறார்
now you see what the sons of korah says
இப்பொழுது கோராகின் புத்திரர் சொல்றதை பாருங்க
psalm 84 verse 10
சங்கீதம் 86 10
lord One day in your court is better than 1,000 outside.
சங்கீதம் 84:10 லே வாசிக்கிறோம் 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது.
I would rather stand at the door of the house of my God than dwell in the tents of wickedness with my parents.
என்னுடைய பெற்றோரோடு கூட ஆகாமிய கூடாரங்களிலே வாசமாயிருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன்.
Now you get some meaning when you read these psalms.
இப்பொழுது இந்த சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும்.
And what he says in Psalm 42, as the deer pants for the water, so I hunger after you.
மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி கதறுகிறது என்று சங்கீதத்திலே வாசிக்கிறார்.
44. He says in Psalm 84, like the bird has found a place in your altar, that's where I look for Lord in
your house. ஒரு குருவிக்கு இடம் கிடைக்கிறது ஆண்டவரே, அது போல நான் வருகிறேன்.
Read these 11 psalms thinking about the background and you'll have such a meaning.
பின்னணியை நீங்கள் அறிந்து கொண்டு இந்த 11 சங்கீதங்களையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும்.
46
சங்கீதம் 46.
Even if the earth shakes, we will not be disturbed. God is our refuge and strength.
பூமி அதிர்ந்து போனாலும் நிலை மாறினாலும் தேவனங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாய் இருக்கிறபடினாலே நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் இப்படி நடக்கிறதை பார்த்திருக்கிறார்கள்.
They would not have survived if that ancestor, their father, one of the sons of Korah, had not stood for God.
கோராகினுடைய புத்திரர்களே, அவர்கள் தேவனுக்கென்று நிற்காதிருந்தார்கள் என்று சொன்னால்
the children would not even have lived.
அவருடைய பிள்ளைகள் பிழைத்திருக்க கூட மாட்டார்கள்.
You know that when you stand for God, your children are blessed.
நீங்கள் தேவனுக்கென்று ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நிற்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா?
When you rebel against authority, even your children suffer.
நீங்கள் அதிகாரத்திற்கு எதிர்க்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளும் கூட கஷ்டப்படுவார்கள்.
When it comes to God's authority,
தேவனுடைய அதிகாரம் என்று வரும் பொழுது
even a wife has to say to her husband,
ஒரு மனைவி கூட தன்னுடைய கணவனை பார்த்து சொல்ல வேண்டும்,
I'm going to stand with God.
நான் தேவனோடு கூட நிற்க போகிறேன்.
If you're going to rebel against authority,
நீங்கள் அதிகாரத்துக்கு எதிர்க்க தீர்மானித்தால் நான் உங்களோடு நிற்க போவதில்லை.
I want to protect myself and my children.
நான் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாக்க வேண்டும்.
Wives, be subject to your parents, to your husbands, but under the Lord.
கர்த்தருக்குள் நீங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
It's not that you blindly subject to your husband.
நீங்கள் ஏதோ குருட்டுத்தனமாக உங்களுடைய புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றல்ல.
Ephesians 5:22.
எபேசியர் 5:22.
What does it say?
அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
Wives, be subject to your husbands. No, wives, be subject to your husbands as to the Lord.
மனைவிகளே, புருஷருக்கு கீழ்ப்படிங்கள் என்றல்ல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள்.
The Lord is above your husband.
உங்கள் கணவனுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார்.
So if your husband tells you to do something against the Lord, you don't have to listen to your husband.
ஆவே கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை உங்கள் கணவன் உங்களுக்கு செய்ய சொன்னால் அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை.
Children,
பிள்ளைகளே,
chapter 6 verse 1,
ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம்,
not obey your parents in the Lord.
பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற வசனம் இல்லை, பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள்.
Supposing your husband tells you to bow down to an idol,
உங்களுடைய கணவன் உங்களை விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்க முடியாது சொல்கிறார்.
Father tells you to bow down to an idol,
உங்களுடைய அப்பா பிள்ளையை பார்த்து விக்கிரகத்துக்கு முன்பாக வணங்க என்று சொல்கிறார்.
You do what the sons of Korah did.
கோராவினுடைய புத்திரர் என்ன செய்தாரோ அதை செய்யுங்கள்.
Dad, I love you,
அப்பா உங்களை நேசிக்கிறேன்,
but the Lord is above you.
உங்களுக்கு மேலாக எனக்கு மேலாக தேவன் இருக்கிறார்.
You can say to your husband, I love you my husband.
என்னுடைய கணவரே உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள்.
God is above you.
ஆனால் உங்களுக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறார்.
I have to listen to God.
நான் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும்.
There is a foolish submission.
புத்தீனமான ஒரு கீழ்ப்படிதல் இருக்கிறது.
Your parents tell you to marry an unbeliever.
ஒரு அவிசுவாசியை திருமணம் செய்து கொள்ள என்று சொல்லி பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள்.
It's not the time to obey your parents when God's word says something else.
தேவனுடைய வார்த்தை வேறொன்றை சொல்லும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படியக்கூடிய நேரம் அதுவல்ல.
Everywhere it says in the Lord.
எல்லா இடங்களிலுமே கர்த்தருக்குள் என்று சொல்லப்படுகிறது.
There is one authority above your husband and above your parents.
உங்களுடைய பெற்றோருக்கு மேலாக உங்களுடைய கணவருக்கு மேலாக வேறொரு அதிகாரம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
And the only time you can in a church for you know when you're married you cannot give up your husband, you have to be with him forever.
நீங்கள் திருமணமாகி விட்டால் நீங்கள் அவரோடு கூட தான் என்றைக்கும் காலம் நடத்த வேண்டும், நீங்கள் பிரிந்து போக முடியாது.
And when you are a child you cannot leave your home, you have to live there.
ஒரு பிள்ளையா இருக்கும் பொழுது பெற்றோரோடு தான் வாழ வேண்டும், அதை விட்டு போக முடியாது.
But it's different in a church.
அது சபை என்கிற காரியம் வித்தியாசமானது.
In a church when you find the elders are not obeying the Lord,
ஒரு சபையிலே மூப்பர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்று நீங்கள் கண்டால்,
you don't have to rebel against them.
நீங்கள் அவருக்கு விரோதமாக எதிர்க்க தேவையில்லை.
Thank you very much, I'm leaving.
சகோதரரே உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த சபை விட்டு போகிறேன்.
You are not permitted to leave your home as a wife or a child.
மனைவியாகவோ அல்லது பிள்ளையாகவோ இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு போவதற்கு அனுமதி இல்லை.
But you can leave a church.
ஆனால் சபையை நீங்கள் விட்டு போகலாம்.
Because they are not obeying God.
என்றால் நீங்கள் தேவனுக்கு அங்கே தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல்
இருக்கலாம். You stay in that church and create rebellion.
ஆனால் சபையிலேயே தங்கி இருந்து கொண்டு நீங்கள் முரட்டாட்ட கிரியைகளை செய்தால்
then you are following Lucifer.
அப்படியானால் நீங்கள் லூசிபரை பின்பற்றுகிறீர்கள்.
You need to seek. Do you think when Jesus sat as a little child in the synagogue?
அங்க தேவாலயத்தில் இயேசு சிறு பையனாக இருக்கும்பொழுது உட்கார்ந்திருந்த பொழுது,
let's say when he was 20-25 years old.
அவருக்கு 20-25 வயதாக இருந்ததை வைத்துக் கொள்வோம்.
The most godly man in Nazareth.
அந்த நாசரேத்திலே மிகுந்த தேவபக்தியில் ஒரு மனிதர்.
He is sitting in the synagogue.
அவர் தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
Do you think everything was going on well over there?
அங்க எல்லாம் சுமூகமாய் நடந்து கொண்டிருந்தது என்று நினைக்கிறீர்களா?
But the father said, your hour has not yet come to leave the synagogue.
Pida ina sonna inda devalayathai vittu veliye povadharku unda velai innum varavillai.
That will come.
Adu varum.
When it came he left.
Anda velai vanda pozhudhu avar adai vittu
poi. Then he denounced that synagogue and they wanted to kill him.
Appozhudhu inda devalayathai avar vittu pona piragu avarai kolla mudiyadhu endru theermanithaar.
He left. He didn't stay inside and create problems in the synagogue.
Ange devalayathil utkarndu kondu prachane undaakavillai adu vittu veliye poi vittar.
That would have been the spirit of Lucifer.
Appadi irundirundal adu Luciferudaiya aaviya irundirukku.
Where did Jesus preach?
இயேசு என்ன பிரசங்கித்தார்?
Mostly in the streets, mountains here and there.
இயேசு பிரசங்கித்ததெல்லாம் தேவாலயத்தில் அல்ல, அங்கே மலைகளிலேயும் வீதிகளிலேயும் பிரசங்கித்தார்.
Sometimes he preached in the synagogue and very soon they told him to get out.
சில சமயத்தில் தேவாலயத்தில் பிரசங்கிப்பார், சீக்கிரமாக நீர் வெளியே போகும் என்று சொல்லி விடுவார்கள்.
He left.
அவர் போய் விட்டார்.
He didn't stand there and cause a rebellion.
அங்கே நின்று கொண்டே அவர் எதிர்க்கவில்லை.
I've seen some brothers in CFC churches.
நம்முடைய CFC சபையிலே சிலரை பார்த்திருக்கிறேன்.
They got 100% the spirit of Lucifer.
அவளுக்கு 100% லூசிபருடைய ஆவி இருக்கிறது.
I tell them, why don't you leave the church and go outside if you think the Lord is with you.
தேவனோடு கூட இருக்கிறார் என்று நீங்கள் எண்ணினால் ஏன் இந்த சபை விட்டு நீங்கள் போக கூடாது?
Why sit here and create problems?
ஏன் இங்கே உட்கார்ந்து கொண்டு பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கிறீர்கள்?
Dear brothers and sisters,
அருமையான சகோதர சகோதரிகளே,
godliness begins with killing the root of pride and rebellion in us.
பெருமை முரட்டாட்டம் என்கிறதனே வேரை தாக்குவதிலிருந்து தான் தேவபக்தி ஆரம்பிக்கிறது.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Heavenly Father,
பரலோக பிதாவே,
help us to understand the truth.
ஆண்டவரே, இந்த சத்தியங்களை விளங்கிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்.
And to come to true godliness.
மியான தேவபக்திக்குள்ளாய் வர உதவி செய்கிறாய்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.